எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சொன்ன மாதிரி வருடாந்திர திருவிழாவுடைய 10வது நாள். இந்த 10 தினங்கள் போனது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு. அதோட மட்டும் 10 தினங்கள் போயிடுத்தான்றது இப்பதான் கொஞ்சம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னதான் திருவிழா ஆரம்பமானது இருந்தது. அதுக்குள்ள ஒரு 10 தினங்கள் வேகமா நகர்ந்திருக்கு. எனிவே, இந்த திருவிழாவுடைய காலத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அலங்காரத்துடன் பூஜைகள் அந்த நம்மளுடைய இந்து மதத்தினுடைய அடிப்படையில என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படி பார்த்து, அதோட நம்ம அதுல என்ன செய்யலாம், டு யோகா, அந்த யோகாவை எப்படி எடுத்துன்னு போகிறது, ஆன்மீக வாழ்க்கையில எப்படி எடுத்துன்னு போயிருக்காங்க, அதனால என்ன பலன்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டே வந்தோம். அதே அடிப்படையில் தான் இன்னைக்கும் பார்க்கிறோம். இன்றைய தினம் சோமவாரம். சோமவாரம் அப்படின்னாவே தெரியும், எல்லா சைவர்களுக்கும் தெரிஞ்ச ஒன்று, சிவபெருமானுடைய நாளாக கருதக்கூடியது சோமவாரம். சோமாயச்ச சோமன் அப்படின்னாக்கா சிவன் அர்த்தம், திங்கள் அதான் சோமன், சந்திரனுக்கு வந்து சோமன் வருது. சந்திரனை சூடினால சந்திரசேகராய நமஹா, சந்திரனை வந்து சிகையில் சூடினால சந்திரசேகரன் அப்படின்னு. இந்த சோமவாரத்துல இந்த திங்கட்கிழமை வந்து அதிகமா சிவபெருமான வழிபடும் பொழுது அது சிவனோட சேர்ந்து பார்வதியும் வழிபடுவதாக தான் வரும். சிவன் உமா நேத்திக்கே சொன்ன லிங்கம், அந்த மேல் எது சிவபெருமான்னா அந்த பீடம் வந்து உமா தேவியா இருக்கும். ருத்ரோலிங்கம் உமா பீடம், ருத்ரன் லிங்கமாக இருந்தால் உமா பீடமா அம்பாள் வந்து பீடமாக இருப்பாள். அதான் அப்ப சிவனை நம்ம வணங்கும் போது அடிப்படையாக அம்மனையும் சேர்த்துதான் வழிபடுறோம். இதுல வந்து அந்த பிரதோஷ காலம்னு ஒரு டைம் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு, நித்திய வருடாந்திர மாத பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம்ன்ற மாதிரி நித்திய பிரதோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு. இந்த காலையில இறைவன் அதாவது வந்து பூஜை பண்ண முடியாம ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில நம்மளாம் வெளிநாட்டுல வாழறதுனால நம்மளுடைய வேலை வித்தியாசங்கள் இருக்கிறதுனால கால நேரத்துல நம்மளால சாமி வணங்க முடியாம போகலாம் சில நாட்களில். அப்படி இருக்கும்போது அந்த சாயங்காலமும் அந்தக்குள்ள நாள் இருக்கு, நேரம் இருக்கு. இந்த சந்தியா காலம் பேரு, காலங்காத்தாலையும் அது சந்தியா காலம், பின்னேரத்துல வர்றதுலயும் சந்தியா காலம். ஆனா பின்னேரத்துல 4:30 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ள இங்க உள்ள டைமுக்கு எடுத்தாலும் இங்க உள்ள சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணி தான் செய்யணும். அந்த ஒரு 4:30 ஒரு 5 மணிக்கு ஆரம்பிக்கலாம். 7 மணிக்குள்ள நம்ம நித்திய பிரதோஷ காலம் தான் ஒரு ஒரு நாளும். அந்த அந்த நேரத்துல விளக்கு வைக்கிறது, யோகா பண்றது, மெடிடேஷன் பண்றது, இறைவனை வணங்குவது, ஆலயம் செல்வது, இதெல்லாம் ஒரு நல்ல செயல்கள். அப்ப இந்த நித்திய பிரதோஷம் அப்படின்றது இது வந்து இந்த பிரதோஷத்துக்கு முன்னாடி இந்த பிரதோஷத்தினுடைய கதை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம். பிரதோஷம்னா எப்படி வந்தது, என்ன காரணத்தினால இதாயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு டைம் பார்ப்போம். ஒரு காலத்துல வந்து அமிர்தம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அமிர்தம்னு என்னன்னாக்கா இறக்கக்கூடாத ஒரு மருந்து அப்படின்னு வச்சிருக்காங்க. இது தத்துவ ரீதியா பார்த்தாக்கா நம்மளுடைய ஆன்மா என்னைக்குமே இறக்காது. இந்த ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, இது இறைவனிலிருந்து வந்தக்கூடியது. இதுக்கு ஏன் கீழே பூமிக்கு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, அங்க இருக்கும்போது நமக்கு எப்பயுமே பாருங்களேன், இங்க இருக்கோம், அந்த சுகருக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கணும்ன்ற எண்ணம் அதிகமா இருக்கும். இந்த பக்கம் என்ன நடக்கு, இந்த இவ்வளவு அழகான இடம், இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கோம், எவ்வளவு நன்மைகள் இங்க இருக்கு, அந்த பக்கத்துல இந்த மாதிரி ஒரு அலங்காரங்கள் போக்குவரத்து எதனா அந்த பக்கம் இருக்கா, இல்ல. ஆனா மனசு அது மேல ஒரு லைன், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு இது இருக்கு, ஈர்ப்பு சக்தி இருக்கு, அது என்னவோ அந்த பக்கம் இருக்கேன்னு. அது மாதிரி இந்த ஆன்மா மாட்டுன்னு சிவகிட்ட நிம்மதியா இருந்தது. பூலோகத்துல மரம் இருக்கு, செடி இருக்கு, கொடி இருக்கு, நதி இருக்கு, என்னென்னவோ வளர்ந்துருக்கே, அங்க என்னவோ இதோட சொர்க்கமா இருக்குமோ, அதோட சொர்க்கம் இங்க கிடையாது, ஆனா அதுவரை இருக்குமோன்ற எண்ணம் வந்துதான் அதனால நம்ம எல்லாம் பிறவி எடுத்திருக்குமா. இது பெரிய புராணத்துல வர கதை. நம்ம இந்த பிறவி எடுத்தது வந்து அங்க இருக்க எண்ணம், சுந்தரமூர்த்தி நாயன்மார், அது ஒரு நாள் தனியே அது பார்ப்போம். அப்ப அது மாதிரி ஆன்மா வந்து என்னவோ அங்க இருக்குன்னு இங்க வந்துருது. இங்க வந்து சிவபுராணத்து தெரியும், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விரகமாகி பறவையாய் எல்லாமே பிறந்துட்டோம், எதுலுமே திருப்தி இல்லை, சி இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்ட்டு திருப்பி அங்கேயே போயிடுறோம். அதான் சுகம், அதான் நிம்மதியானது. அது ஒரு கதை ஆரம்பிச்சா கதை போயிட்டே இருக்கும். ஒரு கதை கதை என்ன, கொஞ்சம் சீக்கிரம் போய் மனசுல வந்துல. ஒரு சாமியார் இருந்தாராம், அவர் இடத்துல ஒரு கிராமத்துல அமர்ந்திருந்தாராம். அவர்கிட்ட போயிட்டு ஒரு செல்வந்தர், ரொம்ப பணக்கம் உள்ளவர், அவரு எல்லார்கிட்டையும் போய் கேட்டு இருக்கார், இந்த மாதிரி நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமான்னு. எங்களுக்கு தெரியாதுப்பா, ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஒன்னா போய் கேளுங்க அப்படின்னா. அவர் பார்த்தா நல்லா பிரசித்தமா இருக்காரு, அமைதியா இருக்காரு, யாருக்கிட்டையும் ஒன்னும் கேட்க மாட்டேன்றாரு, சாப்பாடு வந்தா சாப்பிடுறாரு, இல்லைன்னா ஒன்னும் இல்லை, ஓகே நல்ல சாமியாரு அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட இவர்கிட்ட இருக்க முக்காவாசி பொருட்கள் நகைகள் எல்லாத்தையும் கட்டி எடுத்து போய் அவர்கிட்ட வச்சுட்டு, இவ்வளவு நகை சொத்து எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதியா தூங்க முடிய மாட்டேங்குது, நிம்மதியே இல்ல, பசி எடுக்க மாட்டேங்குது, சரியான சாப்பாடு இல்ல, இதை நினைச்சு நினைச்சு மனசு வருத்தப்படுறேன், ஒரு நிம்மதியா இல்லையே அப்படின்னா, இந்த பொருளும் கூட நீங்க எடுத்துங்க, நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு எதனா ஒரு வழி பண்ணி கொடுங்களேன் அப்படின்றார். அவர் திருப்பி கேட்கிறார், உண்மையாவேவா உனக்கு நிம்மதி இல்ல? உண்மையாங்க, ஒரு நாள் கூட இல்லையா, ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இருந்ததே இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை, இவ்வளவு சொத்து வச்சு என்கிட்ட எவ்வளவு பேர் வேலை பார்க்கறான், ஏதாவது ஒரு பிரச்சனை நிம்மதியே இல்லைன்னு. இவ்வளவு காசும் எனக்கா? ஆமா உங்களுக்கு தான் ஐயா, எடுத்துக்கங்க எல்லா காசும், உங்களுக்கே கூட வச்சுக்கங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதியை மட்டும் கொடுங்க. அவர் என்ன பண்ணாராம், அந்த எல்லாத்தையும் மூட்டையா கட்டி எடுத்துன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாராம். அச்சோயோ, ஒரு ஏமா ஒரு போலீஸ் சாமியார்கிட்ட போய் பொறுத்துட்டுமே, நம்ம ஏமாந்துட்டோமேன்னு. அவர் அந்த ஊர்ல இருந்ததுனால சந்து பந்தெல்லாம் நனைஞ்சு நனைஞ்சு ஓடுறார், இவன் பின்னாடியே துரத்தின்னு ஓடின்னு இருக்கான், எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி கடைசியில எங்க இருந்தாரோ அங்க வந்து நின்றுட்டார். வந்தவொடனே திருப்பி அந்த மூட்டை தூக்கி அவங்கிட்ட கொடுத்துட்டார். அதை வாங்கி மனதா இதுல நெஞ்சோட அடைச்சிண்டு, அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, கிடைச்சிருத்த இல்ல போயிட்டு வா அப்படின்னா. அவர் என்னத்தை அனுபவிச்சாரு, அந்த செல்வந்தர் முதல்ல என்ன இருந்ததோ அதே தான் திருப்பி அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, ஆனா அது கொஞ்சம் விட்டு எடுக்கும்போது அதுல ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இல்ல அப்படின்னு ஆயிட்ட பிறகு திருப்பி நமக்கு கிடைக்கும் போது அது ஆகுது. அதுதான் இந்த ஆன்மா செஞ்சுட்டு இருக்கான், அங்க இருந்தது நிம்மதியா இருந்தது, இது என்ன நிம்மதி இல்ல, புதுசா ஏதோ கீழே பூலோகத்துல எல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் அனுபவிக்கவே இல்லை, தெரியவே இல்லைன்ட்டு திருப்பி இங்க வந்தோம். இங்க வந்து அப்பா அம்மா பிள்ளை குட்டி வாத்தியாரு பிள்ளை நிலைமை எல்லாத்தையும் பிரச்சனை எல்லாம் பார்த்து இந்த பூலோக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ட்டு திரும்ப மேல போகுது. எப்ப அந்த ஞானி நிலையில அடைஞ்சு அதுக்கப்புறம் போகுது, அதுக்கப்புறம் திருப்தியாது. இப்ப இதை கேட்கும் போது நம்மளால இது பண்ண, இவ்வளவு தூரம் பேசுறோம்ல, இப்ப புஷ்பக விமானம் அங்கிருந்து மேலகத்திலிருந்து வருது, ரைட், இந்த துர்கே முகையில் எத்தனை பேர் அமர்ந்து இருக்காங்க, எல்லாருக்கும் வாங்க சொர்க்கத்துக்கு போகலாம்னாக்கா யாருன்னா ரெடியா? நான் ஃபர்ஸ்ட் ரெடி இல்ல, முதல்ல சொல்லிடணும், எனக்கு அடுத்த வேலை இருக்கு, நம்ம இவ்வளவு இருக்கு, ஏன்னா நம்ம அந்த பிறவியில இருக்கோம், நம்ம இச்சை அந்த ஆசையில முதல்ல வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது கேட்க நல்லா இருக்கும், ஆனா செயல்படுறதுக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு உடனே முடியும்னா முடியவே முடியாது. இது எப்படி வருது, ஸ்டெப் பை ஒன் பை, எப்படி நம்ம வளர்ந்து வந்தோம், 5 வயது குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தோம், 10 வயசுல எப்படி இருக்கும், 30 வயசுல எப்படி இருக்கும், அந்த மாதிரி பக்குவங்கள், அந்தந்த வயது, அந்தந்த நேர காலங்கள், குருமார்கள், அந்த ஆலயம், இதெல்லாம் சூழ்நிலை எல்லாம் அமைச்சு கொடுக்கும். ஒரு 10 கஷ்டப்படுத்த பிறகுதான் அந்த கஷ்டமே நமக்கு இன்பமா ஆகுது, அது வரைக்கும் அது கஷ்டமா தெரிஞ்சது, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போக போகத்தான் எல்லாமே சரியாகும். அப்ப இந்த பிரதோஷ காலம் அமிர்தம் அதிலடைய நிரந்தரமா வாழணும், சாகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தேவர்களும் அசுரர்களும் ஒரு முடிவு பண்ணாங்களாம், இவங்க ரெண்டு பேருக்கும் என்னையுமே ஆகாது ஆனா இருக்கணும் அப்படின்னு. அப்ப என்னன்னா பார்க்கடல்ல அமிர்தம் கடையணும், அமிர்தம் கடைஞ்சாக்கா அந்த அமிர்தம் உட்கொண்டாக்கா நமக்கெல்லாம் ஒரு நாள் அப்படின்றது, தேவர்களுக்கு ஒரு நாள்னாக்கா ஒரு வருட காலம், அத உதாரணமா வச்சுதான் மாழ்கிழி மாசம் தான் அவங்களுக்கு பொழுது விடியிருக்கு, அப்பதான் வெடிகா 7 மார்னிங் பூஜை பண்ணுவோம் நம்ம டெம்பிள்ல மாழ்கிழி மாசம். தை மாசம் தான் சூரிய உதயம், அப்பதான் நம்ம வந்து சூரிய பகவானுடைய வழிபாடு. மாசி அடுத்த டைம் பங்குனி கொஞ்சம் இது உச்சி பொழுது சித்திரை, அதான் கொளுத்துற வயல் வைகாசி, அதுக்கப்புறம் புரட்டா வைகாசி ஆணி ஆடி 3, 4, 4 வச்சிருந்தாங்கன்னா புரட்டாசி மாசம் வரும்போது மாலை நேரம், அப்பதான் அம்பால வழிபடக்கூடிய ஐப்பசி கார்த்திகை தான் நம்ம வந்து இது தீபாவளின்னு வழிபடுறோம். அப்புறம் ஐப்பசி கார்த்திகை வந்து அந்த தீபம் ஏத்துறோம் இலக்கு இருட்டு விலகாண்டு, அப்புறம் இரவு முடிஞ்சது திருப்பி மாழ்கழி பிறக்குது விடிய பொழுது, அது மாதிரி அந்த அமிர்தம் சாப்பிட்டதுனால அப்படி ஒரு கணக்கு. அதனால நம்மளுடைய வயதும் அவங்களுடைய வயதும் வித்தியாசங்கள் இருக்கும். அப்ப அந்த அமிர்தம் பண்ணணும்னு சொன்ன உடனே என்ன செய்யறது, பார்க்கடல்ல தான் அமிர்தம் இருக்கு, அடியில இருந்து கடையணும், கடைஞ்சா எப்படி கடையிறது, மேரு மலைய மேரு மலை தான் உலகத்திலே பெரிய மலை. அந்த மலைய வச்சு அந்த பார்க்கடல வச்சு கடையறாங்க. எந்த இது வச்சு அவ்வளவு பெரிய கயிறு எங்க இருக்கும்? வாசுகின்ற ஐந்து தல ராஜ நாகம் அதுதான் வந்து கயிறா பயன்படுத்துறாங்க. ரொம்ப வித்தியாசமானவங்களாம். தேவர்கள் வந்து வால் பக்கம் பிடிச்சிருந்தாங்களாம், அசுரர்கள் வந்து தலை பக்கம் பிடிக்க விட்டாங்களாம். ஆனா அது விஷம் கக்குன்னு தெரியும் பொழுது முதல்ல. அப்ப இரண்டு பக்கம் இழுக்கிறாங்க, அந்த வாசுக்கு அந்த வலி தாங்க முடியாம விஷம் அந்த இடத்துல கற்கப்படுது. படம் பட்டவொடனே என்ன ஆகுது? அந்த விஷம் வந்தவொடனே அந்த விஷம் ஓடி வந்துட்டே இருக்கு எல்லாரையும். அந்த விஷம் ஸ்மெல் பட்டாவே இறக்கக்கூடிய சக்தி. இவங்க இறக்கவே கூடாதுன்னு நினைச்சவங்களுக்கு உடனே முக்தி. என்ன பண்றது? அதாவது அப்ப அந்த விஷம் அந்த பார்க்கடல கிடைக்கும் போது விஷம் வந்தவொடனே அந்த விஷத்தை வந்து ஆளாள சுந்தரர் நால்வரில் தெரியும், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். அதுல சுந்தரர் வந்து சிவபெருமானுடைய நண்பனா இருக்கக்கூடியவர். அந்த சுந்தரரை பார்த்து அந்த விஷத்தை எடுத்துனுவான்னு நான். அதனாலதான் அவருக்கு ஆழகால விஷன் பேர், அதனால ஆளாள சுந்தரர் பேர் அவருக்கு. அந்த விஷத்தை கையில் எடுத்து அந்த விஷத்தை சிவபெருமான் உட்கொண்டுட்டு சிறிது நேரம் படுத்திருந்தார். அது வந்து இன்னைக்கும் இந்தியால தமிழ்நாட்டு பக்கத்துல ஆந்திரால இடத்துல பிச்சிருட்டு பள்ளின்ற ஒரு இடம் வந்திருக்கு, சுருட்டப்பள்ளின்னு பேர். பதுக்கு அந்த சுருட்டப்பள்ளியில மகாவிஷ்ணு எப்படி படுத்துட்டு இருக்காரோ அது மாதிரி சிவபெருமான் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கார். பிரதோஷத்தினுடைய தத்துவங்கள் முழுக்க இருக்கு. பிரதோஷ காலத்துல சிவாலயத்துலதான் எல்லா தெய்வங்களும் வந்ததாக ஒரு சரித்திரம். ஏன்னா சிவன் அந்த மாதிரி ஆழகால விஷம் அந்த காலத்துல அருந்தி படுத்துட்டு இருக்கும் பொழுது பிரம்மா விஷ்ணு 33 கோடி தேவர்கள் எல்லாருமே அத்தனை பேரும் அந்த இடத்துல வந்ததா ஒரு இது இருக்கு. அப்ப அந்த இடத்துல பார்வதியுடைய மடியில தலை வச்சு சிவபெருமான் படுத்திருக்கார். அது பிரதோஷ காலம், அது நடந்தது அந்த நேரம். ஆனா நித்திய பிரதோஷம், அந்த நித்திய பிரதோஷத்துல எந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோமோ அது ஒரு எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய அந்த முக்தி நிலை, அதாவது வந்து இந்த அமிர்தம் மாதிரி நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது அந்த பிரதோஷுடைய தத்துவம், அதை வச்சுதான் நம்ம வணங்கி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னொரு சின்ன கதைனாக்கா பிரதோஷ காலத்து அந்த ஏன் அமிர்தம் கடையும் போது இப்படி விஷம் வந்திருக்கணும், ஒரு நல்லது நடக்கும்போது ஏன் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு கேட்கும்போது விநாயகரை வழிபடல அப்படின்னு ஒரு முறை வருது. அந்த இடத்துல தேவேந்திரன் வந்து கடல் நுரை அந்த இது பார்க்கடல் என்ன பண்ண முடியும், அந்த தெய்வ அந்த கடல் நுரைய வச்சு விநாயகர் செஞ்சுதான் இருக்கு. அதுவும் இன்று சான்றிதழோட இதே மாதிரி இந்த தென்னிந்தியால தமிழ்நாட்டில் திருவலஞ்சுழின்னு ஒரு ஊர், சுவாமி மலைக்கும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்காது. அந்த திருவலஞ்சுழியில வெள்ளப்பிள்ளையார் கோயில்னே பேர் அதுக்கு. அந்த கடல் நுரையினாலே செய்யப்பட்டது. இப்ப வந்து அந்த நுரை இதானதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பச்சை கற்பூரம் மட்டும் தான் சாத்துவாங்க பிள்ளையாருக்கு, அபிஷேகம் எல்லாம் கிடையாது. ஒரு ரதத்துல வச்சு ஒவ்வொரு ஆலயமா எடுத்துன்னு வந்தது. திருவலஞ்சுழியோட அந்த ரதம் நிப்பாட்டப்பட்டது, அதுக்கப்புறம் அது நகரல. அப்ப அங்கேயே இருக்கிறதா ஒரு இது வந்திருக்கு. அப்படி பிரதோஷ காலத்தினுடைய தத்துவம் அதனுடைய ஆதாரபூர்வமாகவும் கல்வெட்டோடையும் இருக்கு. நம்ம இந்து மதம் எதுவுமே வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்க பொம்மைய வச்சு வணங்குறாங்க, அவ்வளவு உண்மைகள் இது எதுவுமே பொம்மைகள் அல்ல. மற்ற மதத்துக்காரங்க கூட என்ன ஒவ்வொரு பொம்மை மாதிரி வச்சு சாமி தூக்கி விளையாடின் இருக்காங்க, இதுனா ஒரு சாமி பிரயோஜனம், அவ்வளவு உண்மைகள். அந்த உண்மையை வந்து இப்ப ஒரு படம் அதனுடைய இது சித்திரத்தை பாக்குறோம், அது உண்மையா இல்ல, பட் ஆனா அது மூலியமா எவ்வளவு கருத்துக்கள், அது மாதிரி நமக்கு வந்து சிம்பாலிக்கா நம்ம இந்து மதத்துல அதிகமான தத்துவங்கள் வந்திருக்கு. ஆனா அதுல ஊழ்ந்து பார்க்கும்போது ஆள் கருத்துக்கள் அதிகமா இருக்கு. அதனால நித்திய பிரதோஷம். இன்றைய நாள் சிவனுடைய அற்புதமான நாள். துர்கை சிவபெருமான் சிவதுர்கைன்னு ஒரு பேர் உண்டு. அப்ப அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம். திருவிழா காலம் சந்தோஷம், அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். முதல் நாள் பேசும்பொழுதும் அடுத்தடுத்த நாள் வர 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 இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறைஞ்ச மாதிரி. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ எங்களுக்கு ரொம்ப இருக்கு, ஆனா உங்களுக்கு கட்டாயம் குறைஞ்சிரு. ஏன்னா ஒரு நம்பிக்கை அம்பாள் மேல எந்த அளவுக்கு பிரியப்பட்டு ஒன்னு செய்யறோமோ, நாங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு அந்த எந்த ஒரு விழாக்கள் உங்க வீட்டிலே ஒரு விழா நடத்துறேன்னு அந்த முக்கியமா இருக்கக்கூடிய அம்மாவும் அந்த தாயும் தந்தையும் சந்தோஷமா நடத்தினாக்கா வரக்கூடியவங்களும் சந்தோஷம் அடைஞ்சே தீரணும். இது வேற கதியே கிடையாது, இது இது இயற்கை, இதை வந்து யாராலையும் மாத்த முடியாது. ஒரு பரதநாட்டியம் ஒரு அரங்கேற்றம் ஆகட்டும், ஒரு புரோகிராம் நடத்தட்டும், பாட்டு நடத்த இது பண்ணட்டும், பாட்டு எது பண்ணாலும் அவங்க முழுமையா அதில் ஈடுபட்டு செய்யும் பொழுது எதிர்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கட்டாயம் அவங்க திருப்தி அடைவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டியாருனா எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாள். அந்த அம்மா வந்து எந்த பாட்டையும் பார்த்து படிச்சதா கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட இதுல குறையே கிடையாது. ஆனா அந்த எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுடைய பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க யார வேணா பாருங்க, குறை ஒன்றும் இல்லைன்னா அது எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா பாடினதா இருக்கணும் அப்படின்வாங்க. இன்னைக்கு சுப்பிரபாதம் அப்படின்னாவே அவங்க சொன்னதாதான் இருக்கும். விஷ்ணு சகசரநாமம்னாக்கா அவங்க கொடுத்தது, சூலமங்கல சகோதரினாக்கா கந்தசஷ்டி அப்படின்ற ஒரு ஆணித்தனமான அவங்க மனசு, அவங்க சொல்லவே வேண்டாம் சந்தசஷ்டி கவச்சன்ற அடுத்த கணமே அவங்க முகம் தான் ஞாபகம் வரும். அப்ப இன்னைக்கு குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணான் அவங்க பாடும்பொழுது அவங்க அதை ஒவ்வொரு பாட்டையும் மனப்பாடம் பண்ணுவாங்களாம். மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கு போய் பாடுவாங்களாம். ஏன் அவங்க உணரணுமா, குறை ஒன்றும் இல்லை சொல்லும் போது தான் என்கிட்ட ஒரு குறையும் இல்லைன்ற அந்த கணம் நினைக்கணும். அதுக்கப்புறம் அது குறை இருக்கலாம், மேடையை விட்டு கீழே இறங்கணும்னு எனக்கு பல பிரச்சனை இருக்கலாம். ஆனா அந்த மேடையில் அந்த பாட்டு சர்டன் டைம்ல வந்து முழுமையா நான் அதை ஈடுபடணும். ஏன் அப்படின்னா அவங்க தான் அதை பதில் சொன்னாங்க. அப்படி நான் ஈடுபட்டா எத்தனாயிரம் மக்கள் உட்கார்ந்தாலும் அத்தனை பேரு மனசுலயும் கிருஷ்ணர் இருப்பார், அந்த குறை இருக்காது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஒரு பேட்டி கொடுக்கும்போது கொடுத்திருக்காங்க. அப்ப அது உண்மை. இதெல்லாம் நம்ம மந்திர பூர்வத்துல மந்திரங்கள் புரியல செய்யலன்றதை விட அதை லிசன் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன் நேற்று சொன்னதுடைய ஆதித்யகரதையும் அற்புதமான ஒரு மந்திரம், அது புரிய வேண்டாம், அதை கேட்கணும், கேட்டு என்ஜாய், அது அது சந்தோஷப்படணும். அதுல என்னவோ சவுண்ட் இருக்கு, அந்த சவுண்ட கேட்டு சந்தோஷப்படும் போது உங்க மனசுல இருக்கிறது திருப்தி ஆகும். ஏன்னா நாங்க சொல்லும் போது அந்த எண்ணத்தோட சொன்னால் கட்டாயம் திருப்தி ஆகும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையா இருக்கு. அதனால அந்த ஒரு நல்ல நேரம் திருவிழா காலம். திருவிழா காலத்துல ஒரு ரெண்டு இடத்துல சந்தலப்பு இருந்தாலும் பத்து பேர்கிட்ட இருக்க சந்தோஷம் அந்த ரெண்டு பேரை தான் அமைக்கிறோம். பத்து பேர் சவுண்டா ஒரு சொல்லும் போது ரெண்டு பேர் பேசுறது கேட்காது, அது மாதிரி கேட்காம போயிடும். அதனால வந்து கொடுமான வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நாட்டுல இது மாதிரி பிராபலங்கள் இருக்கும்பொழுது இந்த நேரத்துல மன உறுதியா இருக்கணும். அந்த மன உறுதி ஒன்றுபாடு வரணும்னாக்கா உங்க மனசை ரிலாக்ஸா சந்தோஷமா வச்சிருந்தாதான் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றது யோசிக்க முடியும், செயல்படுத்த முடியும். ஒரு துக்கத்திலேயே கீழே விழுந்துட்டாக்கா எழுந்து வர முடியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இந்த ஆலயம் அமையணும். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியம் கிடைக்கணும், அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைய சோம வாரத்திலிருந்து அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும் பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தது நேற்று தினம் சொன்ன மாதிரி அந்த யோகா முறையில நாடி சுத்தி திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு இவங்க சில பேர் சொன்னாங்க சில ஆசனம் நடத்தலாமே, நீங்க ஆசனங்கள் நடத்துறது பெருசா கஷ்டம் கிடையாது, ஈஸியா நடத்திட்டு போயிடலாம், உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு போயிடலாம். ஒரு மனசுலக்குள்ள இது மாதிரி நம்மளால செய்ய போறோமா முடியாதுன்ற எண்ணம் வரக்கூடாது. நமக்கு எதெல்லாம் முடியும் மக்கள் அப்படின்றது சிலதெல்லாம் பார்க்கும் போது அதெல்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டெப் அதுவே செய்ய வச்சிடும். நீங்க இந்த நாடி சுத்திய ஒரு ஒரு நாளும் பத்து முறை செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்க நீங்க அந்த பலனை அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நீங்க விட முடியாது. எப்படி நம்ம முதல்ல காஃபியை வந்து கஷ்டப்பட்டு உள்ள இறக்கிறோம், அதுக்கப்புறம் அதை விடுறது இல்லை நம்மள, அது மாதிரி இது விட்டுறாது. ஆனா பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பழகிட்டா இது நல்ல மாற்றம் கொடுக்கும். சினம் தவிர சினமே வராகாத அளவுக்கு யோசிக்க வைக்கும். சினத்தை வந்து நம்மளால வந்து முழுக்க அடைக்க வச்சேன்னு அது இது மாதிரி திருப்பி வேலைதான் அதிகமா வெடிச்சுதான் வரும். அதை வந்து தவிர்க்க பார்க்கணும், கூடுமான வரைக்கும் நம்ம கிட்ட வராதுக்கு பார்க்கணுமே தவிர அதை வந்து அடக்கறன்றவங்க வந்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது, அடக்க முடியாது. அதை வந்து வேற மாதிரி டிவைட் பண்ணணும், அந்த நேரத்துல மனசை வேற மாத்தணும். அதுக்கு உதவி செய்யறது இந்த நாடி சுத்தி, இந்த பிராணாயாமம், தியான பயிற்சி. இந்த தியான பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தியானத்துக்கே நம்ம இன்னும் போகல, பிராணாயாமத்துலதான் இருக்கோம். அந்த பிராணாயாமம் முடிச்சு தான் தியானம் போக போறோம். அந்த பிராணாயாமத்தை வடிவா நல்ல விதமா பாக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிராணாயாமத்துக்கு முன்னாடி உள்ள நாடி சுத்தி, முதல்ல நம்ம கிட்ட இருக்க காத்து நல்ல விதமா சுத்தம் பண்றோம். அதாவது இதே மாதிரி சின்முத்திரை செஞ்சுட்டு செய்யறதா எப்படி செய்யறதுன்னா, முதல்ல சின்முத்திரை தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது வந்து நம்மள ரிலாக்ஸ் பண்ணி கரெக்ட் நிலை கெட்டு வந்து கொடுக்குறோம். இதுல இருந்துட்டு நிமிர்ந்த நிலையில இருக்கணும். நிமிர்ந்த நிலையில இருந்துட்டு முதல்ல நாசிகை வழியா மூக்குன் வழியா மட்டும்தான் காத்தை இழுத்து மூக்குன் வழியா மட்டும்தான் விடணும். இந்த பத்து முறையோ ஐந்து முறையா நீங்க இழுத்துட்டு விடும் பொழுது கண்களை மூடி இருக்கணும். அப்ப வேற காட்சி வராது, வேற காட்சி வரலனாக்கா வேற எண்ணங்கள் நம்ம மனசுல பாயாது. கண்ணை மூடும் போது அந்த மூச்சியுடைய இழுக்கிறோம் விடுறோம் அப்படின்ற எண்ணத்திலேயே போகும்போது வேற சிந்தனை வராது. இது பத்து முறை மெல்ல சின்முத்திரையில சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நாடி சுத்தி. ஏற்கனவே சொல்லிருக்கோம், வலது கை பெருமரலுக்கு நடுவிரலுக்கும் ஆள்காட்டி விரலையும் மடிச்சிட்டாக்கா மற்ற மூன்று விரல்கள் மட்டும் இருக்கும். அந்த மூன்று விரல்கள்ல நேரம் பக்கம் வச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து வலது பக்கம் நாசிகை அடைச்சிண்டு இடது பக்கம் வழியா உள்ள இருக்க காத்த மெல்ல வெளியேற்றணும். அதுக்கப்புறம் அதே வழியாக காற்று மெல்ல உள் பக்கம் எடுக்கிறோம் இடது நாசிகை வழியா. அப்புறம் இடது நாசிக்கையை அடிச்சுண்டு வலது நாசிக்கையின் வழியா மெல்ல இழுத்த காத்த விடுறோம். திரும்ப அதே வழியாக மெல்ல இழுக்கிறோம். திருப்பி அதே இடது பக்கம் வலது பக்கம் அடைச்சிண்டு இடது வழியா மெல்ல விடுறோம். இப்படி ஒரு போயிட்டு திரும்பி இப்படி வந்தாக்கா ஒரு ரவுண்ட். இது மாதிரி 10 ரவுண்ட் 10 முறை செய்யறது பிராணாயம். இது நாடி சித்தி. இது முதல்ல அடிப்படை. யோகா பண்ற போறோம் செய்யணும்ன்ற எண்ணம், மனசு அமைதியாகணும், டென்ஷனை குறைக்கணும், பசியின்மை, தூக்கத்தினுடைய கண்மை, இதெல்லாம் இல்லாம சரியா வரணும்னாக்கா இது முதல் அடிப்படை நாடி சுத்தி. இந்த நாடி சுத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோகா பயிற்சிக்கு உள்ள கேறணும். அப்பதான் முழுமையா செய்யறதுக்கு மனசும் இடம் கொடுக்கும். இப்ப நிமந்த நிலையில அப்படியே இருந்துப்போம். சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா மூச்சிக்காது. டீப் இன்ஹேல். Close your eyes, sit and straight, deep inhale and exhale, இரண்டாவது முறை deep inhale and exhale, மூன்றாவது முறை அதே மாதிரி deep inhale and exhale. இப்ப மூச்சு காத்து நல்லா மெல்ல இழுத்துட்டு ஓம்ன்ற சப்தத்தை நல்லா இன்றைய தினம் சவுண்டா எவ்வளவு லவுடா சொல்ல முடியுமோ நல்லா சவுண்டா சொல்லுங்க. டீப் இன்ஹேல். ஓ மாதிரி பாருங்க. டீப் இன்ஹேல். மூன்றாவது முறை டீப் இன்ஹேல். இப்ப அப்படியே கண்ணை மூடிண்டு சொல்ற மந்திரத்தை மட்டும் அப்படியே கேளுங்க. சிவபெருமானுடைய இந்த மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் பேரு. பஞ்சாட்சரனா தெரியும், நம சிவாய 5 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய இதை மட்டும் கேளுங்க. முதல்ல ஓம்ன்ற மந்திரம், அடுத்தது நம சிவாய அப்படி வரும். ஓம் காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தியாயம் தி யோகினஹ காமதம் மோக்ஷதம் சைவ ஓம்காராய நமோ நமஹ நமந்தி ரிஷயோ தேவ நமந்தி அப்சரசாம் கணஹ நரா நமந்தி தேவேஷம் நகாராய நமோ நமஹ மகாதேவம் மகாத்மானம் மகாத்யான பராயணம் மகாபாபஹரம் தேவம் மகாராய நமோ நமஹ சிவம் சாந்தம் ஜகன்நாதம் லோகா அனுக்ரஹகாரகம் சிவம் ஏகபதம் நித்யம் சிகாராய நமோ நமஹ வாகனம் விருஷபோஜஸ்ய வாசுகி கண்டபூஷணம் வாமே சக்திதரம் தேவம் வகாராய நமோ நமஹ யத்ர யத்ர ஸ்திதோ தேவா சர்வ வ்யாபி மகேஸ்வரஹ யோ குரு சர்வ தேவானாம் யகாராய நமோ நமஹ. அதே மாதிரி டீப் இன்ஹேல். ஒரு முறை ஓம் சுந்தர சொல்லுங்க. ஓ கைகளை நல்லா தேய்ச்சி இப்ப இதுக்கப்புறம் அந்த நாடி சுத்தி இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும். வலது கை, வலது கையில நடுவிரலை மடைச்சுக்குங்க, இரண்டாவது ஆள்காட்டு விரலை மடைச்சிருங்க. கரெக்டா மூன்று பிங்கர் மட்டும்தான் ஓபன்ல இருக்கணும். ரைட் ஹேண்ட் வலது கையில மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைட க்ளோஸ் பண்ணுங்க, ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நாசிக்கையை அடைச்சிக்கங்க. நிமிர்ந்து இருங்க, இந்த கையை வந்து அந்த சின் முத்திரைய அப்படியே பார்த்த மாதிரி வச்சுங்க. கண்ணை திறந்தே பையங்க ஃபர்ஸ்ட் டைம். இப்ப டீப் இன்ஹீல் இதுல பண்ணுங்க, சாரி மன்னிக்கணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஹீல் முதல்ல இந்த பக்கம் நான் காத்து வெளியிடுங்க. இப்ப டீப் இன்ஹீல், இப்ப இந்த பக்கம் ஆப்போசிட் அடைச்சிட்டு ரைட் சைட்ல அப்படியே விடுங்க. திருப்பி அதே வழியா மெல்ல எழுங்க, அவ்வளவுதான். இது ஒண்ணு, இன்னொரு முறை அதே மாதிரி பாருங்க. இப்ப ஒரு முறை முதல் முறை நம்ம விட்டாச்சு, அதனால ரெண்டாவது டைம் அதே மாதிரி விட்டுட்டு எடுக்கணும். இரண்டாவது ரைட் சைடு அடைச்சிட்டு லெப்ட் சைட மெல்ல எழுங்க, அப்படியே அடைச்சிட்டு லெப்ட் சைடு எடுத்துட்டு ரைட் சைடு விடுங்க. அதே வழியா மெல்ல எடுத்து அடுத்த பக்கம் விட்டுறோம். இதுதான் நாடி சுத்தி, போதும். இதை வந்து வீட்டில் இருக்கும்போது தனியா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க. முதல்ல பயப்படுற மாதிரி இருக்கும். இது நாடி சுத்தின்றது வந்து ஒரு ப்ராப்பரா பிராணாயம் பண்றதுக்கு நம்ம தயார் பண்ணோம். இதுல சில தவறுகள் வந்தாலும் தப்பு கிடையாது. இது பிராணாயாமத்தினுடைய முதல் பாகம் தான், முதல்ல அடிப்படை தான். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தவறா இருந்தாலும் அதுக்கப்புறம் கேட்கலாம், தப்பா பண்ணிட்டாலும் இது எந்த உடம்புக்கும் பாதிப்பு ஏற்படாது. ஆனா நல்ல பலன் மட்டும் எனக்கு கொடுக்கும். இது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமைனால மக்களுடைய கூட்டமும் அதிகமா இருக்கணும். ஏன்னா இப்ப ஒவ்வொரு தினங்களும் நல்லா அதிகமான ஆட்கள் வந்துட்டு இருக்கோம். நாளைய தினத்துல வந்து இந்த ஓரளவுக்கு இந்த ஒரு வாரம் யோகாவுடைய இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த சவுண்ட், நேற்று ஒரு டைம் சொல்லியிருந்த சப்த யோகான்னு, அந்த யோகாக்கு எப்படி பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு லிசன் பண்ணக்கூடியதா தமிழ்லேயே ஒன்று பண்ணியிருக்கேன். தமிழ் நடத்துறதுக்காக ஒன்று பண்ணியிருக்கோம். அதை நாளைக்கு அது பிளேயர்ஸ் வச்சு போடுவோம். அதை போட்டு அதை லிசன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இதே மாதிரி நாடி சுத்தி வரும் நாளைக்கு. அதனுடைய அர்த்தம் ரெண்டாவது, நீ பிரதோஷத்தினுடைய தொடர்ச்சி நாளைக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்துல ஹரிகர புத்திரன் ஐயப்பன் பிறந்தது, அதனுடைய தத்துவத்தையும் நாளைக்கு பார்ப்போம். இன்றைய தினம் வந்திருக்க எல்லாருக்கும் சகல சௌபாகியம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.